الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الزاني لا ينكح إلا زانية أو مشركة والزانية لا ينكحها إلا زان أو مشرك وحرم ذلك على المؤمنين صدق الله العلي العظيم صدق கண்ணியமான சங்கைக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்பான நேயர்களே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சூரத்து நூருடைய சில திருவசனங்களை சில வாரங்களாக பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்தான். அந்த அடிப்படையில் இன்று சூரத்து நூருடைய மூணாவது திருவசனத்தை உங்களுக்கு முன்னால் நான் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு அல்லாஹ் நசீபாக்கினான். இரண்டாவது ஆயத்தினுடைய தஃப்ஸீரை விளக்கத்தை ஓரளவு முடியுமான அளவு நாம் பார்த்தோம். அதனுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மீண்டும் வலியுறுத்துகிறான், வலா தஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபி தீனில்லாஹ், அல்லாஹுடைய தீனுடைய விடயத்தில் உங்களுக்கு அந்த இரண்டு பேருக்கும் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய விடயத்தில் எந்த விதமான இறக்கப்பாடும் வரக்கூடாது. இங்குந்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் நீங்கள் விசுவாசம் கொண்டிருப்பீங்கென்றிருந்தால், கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றிருந்தால், நீங்கள் அவர்களுக்குரிய ஹஜ்ஜை நீங்கள் தைரியமாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அருள்வாக்கு ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, இன்னமா அஹ்லகல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அழிக்கப்பட்டதெல்லாம், அவர்களுக்கு நாசம் வந்ததெல்லாம், இன்னஹு கானு இதா சரக்க ஃபீஹி முஷரீஃப், அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமானவர், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர், பணம் பணம் படைத்தவர், ஒரு கண்ணியவான் என்று மதிக்கப்படக்கூடிய ஒருவர் திருடிவிட்டால் தரக்கூஹு, அவரை விட்டு விடுவார்கள். ஒரு ஏழை, ஒரு பலஹீனமானவர் திருடிவிட்டால் அகாமு அலைஹில் ஹஜ், அவர் மீது ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். சுபஹான் அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இது அந்த காலத்திலும் யூதர்களுக்கு மத்தியில் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இந்த பழக்கம் இருந்திருக்கிறது. எப்படிப்பட்ட பழக்கம் என்று சொன்னால், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் திருடிவிட்டால் அவர்களை விட்டு விடுவார்கள், அவர்களை அப்படியே அந்த விடயத்தை அடித்தட்டுக்கு போட்டு விடுவார்கள். ஒரு பலஹீனமானவர், ஒரு ஏழை அல்லது ஆழ்வளமற்ற ஒரு மனிதர் திருடிவிட்டால் அகாமு அலைஹி அகாமுல் ஹஜ்ஜ அலைஹி, அவர் மீது ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஒரு ஊருக்கு அழிவை கொண்டு வந்து சேர்க்கும், ஒரு கிராமத்துக்கு அழிவை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு ஊருக்கு ஒரு சட்டம் இருக்க வேண்டியிருந்தால், அது எப்படிப்பட்ட ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, அது ஹஜ்ஜடிப்பதாக இருக்கவும் மேலும் அல்லது ஹஜ்ஜடிப்பதாக இருந்திருந்தால், நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன், ஒரு பள்ளி நிர்வாகத்துக்கோ அல்லது ஒரு ஊருடைய ஜமாத்துக்கோ ஹஜ்ஜடிக்கக்கூடிய சக்தியை பவரை இஸ்லாம் கொடுக்கவில்லை. அது இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய சாம்ராஜ்யம், அங்கே அமைந்திருக்கக்கூடிய காவி ஹாக்கிம் அல்லது ஹாக்கிமுடைய ஆர்டரை நிறைவேற்றக்கூடிய நாயிப் என்று சொல்லக்கூடிய ஒருவரின் மூலமாகத்தான் அது நிறைவேற்றப்பட முடியும் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை நாம் இதற்கு முந்தின வகுப்புகளில் பார்த்தோம். ஆனாலும் கூட சில ஊரில் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது, அல்லது சில ஊரில் சில கட்டமைப்புகள் இருக்கிறது. இப்படி நடந்தால் இப்படி விசாரிக்கப்படும், இப்படியாக ஒன்றை நாங்கள் நடத்தாட்டுவோம், சந்தா எடுக்க மாட்டோம் அல்லது சந்தா எடுப்போம் என்று சொல்லக்கூடிய சில கட்டமைப்புகளை ஒரு ஊருக்கு அந்த ஊரிலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏற்றியிருப்பார்கள். சுருக்கமாக சொல்ல போனால், அவைகளை நிறைவேற்றக்கூடிய விடயத்தில் கூட நாம் என்ன செய்யக்கூடாது, வித்தியாசம் காட்டக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது, ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது. அனைவருக்கும் ஒரே சட்டமாக இருக்க வேண்டும், அனைவரையும் ஒரே இடத்தில் வைத்து விசாரிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. நீதம் என்று சொல்லக்கூடியது, நேர்மை என்று சொல்லக்கூடியது இஸ்லாத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக மிகவும் அழகான பண்பு. முஸ்லீம்களுடைய கவசமாக இருக்க வேண்டும். முஸ்லீம்கள் அணியக்கூடிய ஆடைகளில், முஸ்லீம் அணியக்கூடிய கவசத்தில் மிகவும் அழகான கவசம் என்னவென்று சொன்னால், அன் துக்ஸிது, மக்களுக்கு மத்தியில் நீதம் செலுத்துவது. யாராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரராக இருந்தாலும் அவருடைய விடயத்திலும் நாங்கள் நீதம் செலுத்துவோம். ஒரு போதும் என்ன செய்ய மாட்டோம் என்று சொன்னால், அநீதியாக நடந்து கொள்ள மாட்டோம். அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு, இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணத்தை உருவாக்குவதற்கு, முஸ்லீம்களை பற்றிய நல்லெண்ணத்தை உருவாக்குவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னவென்று சொன்னால், நாங்கள் மக்களுடன் நடந்து கொள்ளும் பொழுது நீதமாக நடந்து கொள்வது. எப்படிப்பட்ட நீதம் என்று சொன்னால், நீதத்தை சீர்குலைப்பதற்கு ரெண்டு விடயங்கள் தடையாக இருக்கும். இதையும் குரான் சொல்லி இருக்கிறது. சாட்சி சொல்லும் பொழுது நீங்கள் நீதம் செலுத்துவதற்கு பெரும்பாலும் அநேகமான கட்டங்களில் ரெண்டு விடயங்கள் தடையாக இருக்கும். அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான், சூரத்து நிசாவில சொல்லி காட்டுகிறான், நீங்கள் நீதம் செலுத்துவதற்கு தடையாக இருப்பது உங்களுடைய குடல்வாய் ஜனங்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சொந்தம், உங்களுடைய பந்தம். அந்த இடத்தில் நீங்கள் சாட்சி சொல்லும் பொழுது சில கட்டங்களில் என்ன செய்யலாம் என்று சொன்னால், அவர்களுக்காக வேண்டிய உண்மையை மறைத்து சொல்லலாம், உண்மையை மறைக்கலாம், கண்டதை மாற்றலாம், கண்டதில் ஒன்றை சுருக்கி விடலாம், அல்லது கண்டதுடன் ஒன்றை சேர்த்து விடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகிறான், நீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு, உங்களுடைய பந்தக்காரர்களுக்கு நீங்கள் சாட்சி சொல்லுவதாக இருந்தாலும் அதில் நீங்கள் நீதம் செலுத்த வேண்டும், நீங்கள் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும், நீங்கள் அதிலே மாறுபாடு செய்யக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு சூரத்துல் மாயிதாவுடைய இன்னமொரு ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான், சில கட்டங்களில் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க யாருக்கு தெரியுமா, உங்களுடைய எதிரிக்கு, உங்களுடைய விரோதிக்கு, அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒருவருக்கு, அல்லது உங்களை ஏமாற்றிய ஒருவருக்கு, அல்லது உங்களுக்கு துரோகம் செய்த ஒருவருக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. அவர் செய்த ஒரு தவறை, அல்லது அவருக்கு ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதத்தை நீங்க அவர் சார்பாக, அல்லது அவருக்கு எதிராக போய் நீங்க சாட்சி சொல்லும் பொழுதும் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த கட்டத்தில் எதையும் கூட்டக்கூடாது. ஏனென்று சொன்னால், அவர் மீது உள்ள விரோதம் உங்களுடைய சாட்சியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம். அவர் மீது உள்ள கோபம் உங்களுடைய சாட்சியம் சொல்லும் பொழுது உங்களை ஒரு பக்கமாக திசை திருப்பி விடலாம். எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், சாட்சி சொல்லும் பொழுதும் கூட நீங்க நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சாட்சிக்கு உங்களுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய உறவு முறையும், அல்லது உங்களுடைய விரோதி என்று சொல்லக்கூடிய அந்த தனமும் தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் நீதத்தை பேசியிருக்கிறது, இஸ்லாம் நேர்மையை சொல்லி தந்திருக்கிறது. குர்ஆனுடைய இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மாற்று மதத்தவர்கள் சுபஹானல்லாஹ், ஹலீஃபாக்களுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள். ஹலீஃபாக்களுடைய வரலாறுகளை படித்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் நீதம் செலுத்தினார்களா? இப்படியெல்லாம் நேர்மையாக நடந்து கொண்டார்களா? ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில், ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வழக்கு விசாரணை நடக்கிறது. இந்த வழக்கை விசாரிக்கிறார் யார் என்று சொன்னால், வாதி பிரதிவாதி யார் என்று சொன்னால், வாதியாக வந்திருப்பவர் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கணவர், ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமாவுடைய தந்தை, அசதுல்லா அல்லாஹுடைய சிங்கம் என்று பேர் வாங்கினவர், அல்லாஹ் கர்ரம் அல்லாஹு வஜ்ஹுஹு, அல்லாஹ்வுடைய முகத்தை அழகாக்கி வைப்பானாக, சங்கையாக்கி வைப்பானாக என்று சொல்லி எல்லாம் அவருக்கு நாங்கள் துஆ செய்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவர் தான் வாதியாக வந்திருக்கிறார். அவருடைய பிரதிவாதி யாரு தெரியுமா? அங்கே மக்கா மதீனாவிலே வாழக்கூடிய ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு மனிதர், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது அந்த இடத்தில் உமர் ரழியல்லாஹு நீதமாக நடந்து கொண்டார்கள். இருவரையும் ஒரே இடத்தில் அமர வைத்தார்கள். இருவருடனும் ஒரே மாதிரி பேசினார்கள். ஆனாலும் கூட பேசும் பொழுது தன்னை அறியாமல் ஒரு வித்தியாசமான வார்த்தையை கொண்டு உமர் ரழியல்லாஹு தஆலாஹு அலி ரழியல்லாஹு தஆலாஹுவை பார்த்து விழித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், யா அபல் ஹசன், ஹசனுடைய வாப்பாவே, அலி என்று சொல்லாமல் ஹசன் என்ற ஹசனுடைய வாப்பா என்று சொல்லி அன்பாக அழைத்தார்கள். புனை பெயரை சொல்லி அழைத்தார்கள், புனை பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள், புனை பெயரை சொல்லி அவரை விழித்தார்கள். ஆனால் அவருடைய பிரதிவாதியாக இருந்த அந்த யூத மதத்தை சார்ந்த அந்த சகோதரரை விழிக்கும் பொழுது அவருடைய பெயரை சொல்லி விழித்தார்கள்.
உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய இந்த செயல்பாட்டை கண்டு ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய அதிருப்தியை தெரிவித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் விசாரணைகள் முடிந்ததுக்கு பிறகு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அலியை கூப்பிட்டு அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு கேட்டார்கள், என்ன நடந்தது? உங்களுடைய முகத்தில் ஒரு மாற்றத்தை கண்டேன். அப்பொழுது சொன்னார்கள், நீங்கள் ஏன் என்னை புனை பெயர் சொல்லி கூப்பிட்டு விட்டு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டீர்கள்? இப்படிப்பட்ட வித்தியாசத்தையும் நாங்கள் காட்டக்கூடாது. இப்படிப்பட்ட வித்தியாசத்தையும் நாங்கள் வழக்கு விசாரிக்கும் பொழுது வாதி பிரதிவாதி இருவரையும் ஒரே இடத்தில் வைத்து விசாரிக்க வேண்டும், ஒரே வகையாக விழிக்க வேண்டும், ஒரே வகையாக பெயர் சொல்லி கூப்பிட வேண்டும், அல்லது ஒரே விதமாக ரெண்டு பேருடைய புனை பெயரை சொல்லி கூப்பிட வேண்டும். என்னை நீங்கள் புனை பெயரை சொல்லி கூப்பிட்டு விட்டு நீங்கள் அவரை எப்படி கூப்பிடுவீர்கள்? அவருடைய பெயரை சொல்லி இதே சொல்லக்கூடிய குர்ஆனுடைய திருவசனத்துக்கு மாற்றமானது என்று சொல்லி உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரை திருத்தினார்கள். இன்னும் ஒரு சம்பவம் பதிவாக இருக்கிறது. நீதம் செலுத்துவோம், எப்பொழுதுமே நீதம். ஒரு ஊர்ல நீதம் செலுத்துவோம், யாராக இருக்கட்டும். என்னுடைய மகள் திருடிவிட்டாலும் அவருடைய கையை வெட்டுவேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். لو سرقت فاطمه بنت محمد இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா রাদিয়াল্লাহு তাআলা அன்ஹா திருடினாலும் கூட அவளுடைய கையை நான் வெட்டுவேன், அவளுடைய விடயத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் ஹயாத்தாக்குவேன், அமுல்படுத்துவேன், அதிலே வித்தியாசம் காட்ட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய உன்னதமான யதார்த்தமான உண்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இன்னும் ஒரு சம்பவத்தில் வந்திருக்கிறதே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கேடயத்தை ஒருவர் திருடிவிட்டார். கேடயத்தை ஒருவர் திருடிவிட்டார். நாம் அனைவரும் தெரிந்த விடயங்கள் தான். இந்த இதை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இது வெறுமனே சம்பவம் சொல்லுவதல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டவைகளை நாங்கள் கொண்டு வர வேண்டும், இப்படிப்பட்டவைகளுக்கு உரிய மக்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட புத்திமதிகளை எங்களுடைய வாழ்க்கையின் ஆடைகளாக நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அலி ரழியல்லாஹுவுடைய ஆடையை திருடிவிட்டார்கள். யாரு திருடியது? ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு மனிதர் திருடிவிட்டார். திருடியதுக்கு பிறகு உமர் ரழியல்லாஹு கேட்டாங்க, என்னுடைய கவசத்தை கொடுத்து விடுவாப்பா, இது எனக்கு சொந்தமானது, இது என்னுடைய பொருள் என்பதாக கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார், இல்லை இல்லை, இது என்னுடையது. ஒருவருடைய கையில் ஒரு பொருள் இருக்கும் என்றிருந்தால் ஆரம்ப கட்ட தீர்ப்பு என்னவென்று சொன்னால் அது அவருடைய சொத்தாகத்தான் இருக்கும். ஒருவருடைய கையில் ஒரு பொருள் இருக்கிறது, அதாவது அவருடைய கையில தான் பொசிஷன் இருக்கிறது சொன்னால் ஆரம்பமாக சொல்லுவோம் அது அவருக்குரியது. அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் விசாரிப்போம், நாங்கள் சாட்சிகளை கொண்டு வருவோம், அதற்கு பிறகு அதை விசாரித்து துரிதமாக விசாரித்து அதுக்கு பிறகுதான் தீர்ப்பு கொடுக்கப்படும், இது யாருக்குரியது என்பதாக. இப்பொழுது அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீபாவாக இருக்கிறார், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், அவரினால் நியமிக்கப்பட்ட காதி, அவரால் நியமிக்கப்பட்ட நீதியரசர் அவரிடத்தில் போய் நீதம் கேட்கிறார். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நீதியரசர்கள், எப்படிப்பட்ட நேர்மையானவர்கள், எப்படிப்பட்ட நீதி செலுத்தினார்கள். அங்கே போய் கேட்கிறாங்க, வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. அவர் கேட்டார், யாருடையது? அந்த யூத மதத்தை சார்ந்தவர் சொன்னார், இது எனக்கு சொந்தமானது, இது என்னுடைய அசட், இது என்னுடைய பொருள். அலிவது எல்லா சொன்னார்கள், இது என்னுடையது. அலியை பார்த்து கேட்டார்கள், உங்களுடைய இந்த வாதத்துக்கு என்ன சாட்சி, யாரு சாகிதாக வருகிறார்கள்? அப்ப ரெண்டு பேரை சாகிதாக வைத்தாங்க. சொன்னாங்க, இந்த ரெண்டு சாட்சியையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது ஒன்று உங்களுடைய மகன், மற்றது உங்களுடைய அடிமை, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவருடைய சாட்சியை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீபாவுடைய அந்த சாட்சியை, ஹலீபாவுடைய அந்த வாதத்தை தட்டிவிட்டு ஒதுக்கிவிட்டு அதை தட்டி கழித்து விட்டு சொன்னார்கள், இது உன்னுடைய பொருள் என்பதாக சாட்சி சொல். அவருக்கு தீர்ப்பு கொடுத்து அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் வெளியே போகக்குள்ள சொல்லிக்கொண்டு போனார். எப்படிப்பட்ட ஒரு காலம் என்று சொன்னால், யாரினால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாரோ, யாரால் நியமிக்கப்பட்டாரோ, அப்படிப்பட்ட ஹலீஃபா, அப்படிப்பட்ட நீதியரசர் அவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்குகிறாரே, இந்த தீர்ப்பில் நபிமார்களுடைய வாடை வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் நபிமார்களுடைய வாடை வீசிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு விட்டார். இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறது. லா யன்ஹாகுமுல்லாஹ் அனில் லதீன லம் யுகாத்திலூகும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய விடயத்தில், கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விடயத்தில் ஊர்களில் வித்தியாசம் காட்டக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட அனைவருக்கும் ஒரே நேர்மையான ஒரே அளவான சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறான், இது எப்ப தெரியுமா சாத்தியமாகும், இது எப்ப சாத்தியமாகும்? அல்லாஹ்வுடைய கட்டளையை அனைவருக்கும் நிறைவேற்றுவது, அனைவருக்கும் நிறைவேற்றுவதில் பாகுபாடு காட்டாமல், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய விடயத்தில் உள்ளத்தில் அன்பு வராமல், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றித்தான் ஆகுவோம் என்று சொல்லக்கூடிய இந்த உண்மை எப்ப தெரியுமா உருவாகும்? இங்குந்தும் துக்மினூன பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு நாங்கள் விசுவாசம் கொண்டிருந்தால் தான், அல்லாஹுவை கொண்டு விசுவாசம் கொண்டிருந்தால் தான். ஒன்றிருக்கிறது, அல்லாஹுவை பற்றி அறிந்து வைத்திருக்கிறோம், அல்லாஹுவை பற்றி விளங்கி வைத்திருக்கிறோம், அறிவுபடுத்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரஸ்ஸாக், அல்லாஹ் ஹாலிக், அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் தரக்கூடியவன், இது ஒன்றே அறிவு, அல்லாஹ் செய்யக்கூடியவன் என்று சொல்லி நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இன்னும் ஒன்றிருக்கிறது, ஈமான். ஈமான், இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்புகிறோம், மாஷா அல்லாஹ், இதை நம்புகிறோம், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய பேச்சை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான், நான் விழிக்கக்கூடிய விழிப்பை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இரண்டாவது சொல்லுகிறான், வல் யௌமில் ஆகிர், வெறுமனே உலகத்துடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நான் மௌத்துக்கு பிறகு வாழ இருக்குகிறேன், என்னிடத்தில் விசாரிக்கப்படும், நான் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவேன், கேள்வி எனக்கு கேட்கப்படும், என்னுடைய ஃபைல் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது, அல்லாஹ் நாளை கதை என்னுடைய கழுத்தில் மாலையாக போட்டு விடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுக்கு முன்னால் ஒரு மாலையை நாங்கள் போடுவோம், அந்த மாலைக்குள் இருந்து ஒரு கிதாபை நாங்கள் வெளிப்படுத்துவோம். சொல்லுவார்கள், இந்த கிதாபுக்கு என்ன பிடித்திருக்கிறது, என்ன நேர்ந்திருக்கிறது, என்ன நடந்திருக்கிறது, நாங்க வாழ்க்கையில செய்த அத்துணை அமல்களும், நல்ல கெட்ட பெரிய சிறிய அத்தனையுமே பதிவு செய்திருக்கிறது என்று சொல்லி வியப்படைவார்கள். எனவே அன்பானவர்களே, நாங்கள் மௌத்துக்கு பிறகு வாழ இருக்குகிறோம், எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகுவதே மௌத்துக்கு பிறகுதான், அதிலே நாங்கள் நிரந்தரமாக இருப்போம். எனவே ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை கொண்டும் மரபை நாளை கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள் கட்டளையை நிறைவேற்றுவார்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை நீங்கள் ஒரு கூட்டம் பார்க்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். நானும் இப்படி செய்தால் நானும் தண்டிக்கப்படுவேன், நானும் இப்படி செய்தால் எனக்கு இப்படிப்பட்ட கேவலம் வரும், எனக்கு மட்டுமல்ல கேவலம், என்னுடைய குடும்பத்துக்கே கேவலம், எனக்கு மட்டுமல்ல கேவலம், எனக்கு பிறக்க இருக்கிற குழந்தைகளுக்கும் கேவலம், எனக்கு மட்டுமல்ல கேவலம், எங்களை விட்டு பிரிந்து போன மௌத்தாகி போன கபருடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் இந்த கேவலம் போய் சேரத்தானே செய்யும், அவர்களை பற்றியும் மக்கள் இழுத்து பேசத்தானே செய்வார்கள் என்று சொல்லக்கூடிய உணர்வு மக்களுக்கு பிறக்க வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த ரெண்டு பேருக்கும் கொடுக்கக்கூடிய தண்டனையை நீங்கள் ஒரு கூட்டம் பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் அல்லாஹ் இங்கே விதியாக்கி இருக்கிறான். அதற்கு பிறகு மூணாவது ஆயத்தில் அல்லாஹ் இன்னும் ஒன்றை சொல்லுகிறான், ஒரு ஜானி விபச்சாரத்தை தன்னுடைய வழக்கமாக ஆக்கிக் கொண்டவர், அவர் தௌபா செய்யவில்லை, அவர் அதை விட்டு விலகி வர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு பிறக்கவே இல்லை, அஸ்ஸானி அவர் வினாவில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒருவர் நிச்சயமாக அவர் திருமணம் முடிக்கும் பொழுதே ஒன்றோ ஜினா செய்யக்கூடிய ஒருவரை தான் நிக்காக செய்து கொள்வார். அப்படி இல்லை என்றிருந்தால் அதை விட மோசமாக போய் மாற்று மதத்தை சார்ந்த கலிமா சொல்லாத சிலை வணங்கக்கூடிய ஒருவரை போய் அவர் நிக்காக செய்து கொள்வார் என்று சொல்லக்கூடிய கருத்தை குர்ஆன் முன்வைத்திருக்கிறார். இரண்டாவது சொல்லுகிறது வஜ்ஜானியத்தோ, ஜினாவில் ஈடுபடக்கூடிய பெண், ஜினாவை தன்னுடைய வழக்கமாக ஆக்கிக் கொண்ட பெண், ஜினாவை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொண்ட பெண். எப்பயுமே நிக்காக செய்யும் பொழுது, திருமணம் செய்யும் பொழுது, திருமணத்துக்காக வேண்டி விரும்பும் பொழுது அவள் ஜினாவுடைய பெண்கள் ஆண்களைத்தான் விரும்புவாள். ஜினாவுடைய ஆண்களின் பக்கமாகத்தான் அவளுடைய மோகம் போய்கொண்டிருக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக ஜினா என்று சொல்லக்கூடியது முஃமீன்களுக்கு ஹராமாக்கப்பட்ட ஒன்று. முஃமீன்களுக்கு ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ஆயத்துக்கு பல வகையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்தை பற்றி உலமாக்கள் பல வகையான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஹதீசுடைய கிதாபுகளும் பல வகையாக இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறது. அதுல ஒன்று தான் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஃபஸ்ஸிரீங்களுக்கெல்லாம் பெரிய முஃபஸ்ஸிர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு துஆ செய்தார்கள். துஆ என்று சொல்லும் பொழுது அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, ரெண்டு கட்டம் இருக்கிறது. ஒன்று, நாங்க ஒருவரிடத்துல போய் சொல்லுகிறோம், எனக்கு துஆ செய்யுங்கள். எங்களுடைய வீட்டுக்கு வந்த ஒரு ஆலயமிடத்தில் போய் சொல்லுகிறோம், எனக்கு துஆ செய்யுங்கள். அல்லது ஒரு ஆலயமுக்கு, ஒரு பெரிய மனிதருக்கு நாங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறோம், எங்களுக்கு துஆ செய்யுங்கள். இது ஒரு சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம் தெரியுமா? உமர் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகிறார். உமர் உம்ரா செய்ய நியத்து வச்சு போய் போக போகிறார். அவர் வந்திருக்கிறார் பிரியாவுடைய பெற்று போவதற்காக வேண்டி. முசாபா செஞ்சாங்க, துஆ செஞ்சு விட்டு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை பார்த்து, என்னுடைய அன்பு சகோதரரே, உங்களுடைய துஆக்களில் என்னை மறந்து விட வேண்டாம். யாரு சொல்லுகிறார், யாருக்கு சொல்லுகிறார்? தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுடைய துஆக்களில் நீங்கள் என்னை மறந்து விட வேண்டாம். இன்னொரு ரிவாயத்தில், உங்களுடைய துஆக்களில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டிக் கொண்டார்கள். ஒருவருடைய துஆவை பெற்றுக் கொள்வது, ஒருவருடைய துஆவுக்காக வேண்டி வேண்டி நிற்பது, ஒருவருடைய துஆவுக்காக வேண்டி எழுதுவது, ஒருவருடைய துஆவுக்காக வேண்டி அவரிடத்தில் கேட்பது, இது ஒரு சுண்ணத்தான காரியம். இன்னமொரு சந்தர்ப்பத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது உமரை பார்த்து சொன்னார்கள் இன்னமொரு செய்தி, ஆச்சரியமான செய்தி. ஒரு முறை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரை பார்த்து, உமரே எனக்கும் துஆ செய்யுங்கோ, உங்களோட துஆவுல என்னையும் சேர்த்துக்கோங்கோ என்று ஒரு முறை சொல்லுகிறார். இன்னமொரு முறை கடைசி கட்டம், சக்கராத்தில் இருக்கிறாங்க, மரணப்படுக்கை, மரணம் நெருங்கி விட்டது. அப்ப சொல்றாங்க, உமரை கூப்பிட்டு, உமரே உங்களுடைய காலத்தில் யமன் நாட்டிலிருந்து ஒரு மனிதர் வருவார். அவருடைய பெயர் உவைஸ் இப்னு ஆமிராக இருக்கும். அவருக்கு இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் இருக்கும். அவர் வந்தால் நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள், உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும்படியாக. எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஸல்லல்லாஹு உருவாக்கினார்கள்! அதுல வித்தியாசம் இல்ல. நான் உங்களுக்கு துஆ செய்யும்படியாக சொல்லுகிறேன், ஆனா நீங்க சொல்லுங்க. யாரிடத்துல தெரியுமா? தாபே ஒரு சஹாபி அல்ல, நபிய கண்ணால காணல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு மனிதத்துல நீங்க போய் சொல்லுங்கோ, உங்களோட பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும்படியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேண்டிக் கொண்டார்கள். ஏன் தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உவைஸ் இப்னு ஆமிரை பார்த்து, உவைஸ் இப்னு ஆமிரிடத்துல போய் உங்களோட பாவ மன்னிப்புக்கு துஆ கேட்டுக்கொள்ளுங்கோ என்பதாக சொல்லிவிட்டு சொன்னாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய துஆ, தாயினுடைய துஆவை பெற்றவள். இன்னஹு கான பாரன் லிவாலிதத்திஹி சுப்ஹானல்லாஹ், இன்னஹு கான பாரன் லிவாலிதத்திஹி சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய தாயினுடைய துஆவுக்கு பாத்தியமானவர், தன்னுடைய தாயினுக்கு ஹிதுமத் செய்து தாய் பொருந்திக்கொண்ட நிலையில் மௌத்தாகி விட்டாள். தாய் இவரை கொண்டு பொருந்திக்கொண்ட நிலையில் மௌத்தாகி விட்டாள். அப்படிப்பட்ட ஒருவிடத்தில் நீங்க உங்களோட பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ கேட்டுக் கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்தார்கள். தாயினுடைய பொறுமதி இப்படிப்பட்ட பொறுமதி, தாயினுடைய வெகுமதி அந்தஸ்து இப்படிப்பட்ட அந்தஸ்து. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுவர்க்கத்தை தேடி நீ ரமலானை பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, சுவர்க்கத்தை தேடி 27 காத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, சுவர்க்கத்தை தேடி நீ உம்ராவை நாடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், உன்னுடைய சுவர்க்கம் உன்னுடைய தாயினுடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது. குர்ஆன் இன்னமொன்றையும் சொல்லுகிறது, எல்லாருக்கும் தெரியும், ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு வித்தியாசமாக பிறந்தொரு புள்ள. அல்லாஹுடைய அடிமை. நாங்க யாரும் சொல்ல இல்ல அவர் இறைவன் என்று சொல்லி, நாங்க யாரும் சொல்ல இல்ல அவர் இறைவனுடைய மகன் என்று சொல்லவில்லை. இன்ஜீலும் சொல்லுகிறது, தௌராத்தும் சொல்லுகிறது, திருக்குர்ஆனும் சொல்லுகிறது, அவர் அல்லாஹுடைய ரசூல், அவர் அல்லாஹுடைய அடிமை. கால இன்னி அப்துல்லா, அவர் அல்லாஹுடைய அடிமை, அவர் அல்லாஹுடைய அடிமை, அவர் ஹராத்தில் பிறந்தவர் அல்ல. அல்லாஹுடைய கலிமா, அவர் அல்லாஹுடைய ரூஹ். அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசக்கூடிய அளவுக்கு எந்த மதமும் பேசவில்லை, எந்த இன்ஜீலும் பேசவில்லை. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை இஸ்லாம் சரியாக கொடுத்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கிறிஸ்தவ சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நபித்துவத்தையும் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பத்தினித்தனத்தையும் நாங்கள் நம்பாத வரையில், ஈமான் கொள்ளாத வரையில், விசுவாசம் கொள்ளாத வரையில் நாங்கள் முஸ்லீம்களாக மாட்டோம், எங்களுடைய இஸ்லாம் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது, எங்களை முஸ்லீம்களுடைய பட்டியலில் சேர்க்க முடியாது, எங்களை முஸ்லீம்களுடைய மையவாடியில் அடக்கம் செய்யவும் முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நபித்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பைபிள் இன்ஜீலை நாங்கள் நம்புகிறோம், கொடுக்கப்பட்ட இன்ஜீல். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ஹஜ்ரத் ஈசாவுடைய அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய இன்ஜீலை நம்புகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பானவர்களே, இதை விளங்குங்கள். குர்ஆன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன இடத்தை கொடுத்திருக்கிறது? நாங்கள் சொல்லவில்லை அல்லாஹுடைய மகன் என்பதாக, நாங்கள் சொல்லுகிறோம் அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத். அல்லாஹ் ஒருவன், அவன் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை, அவன் தனித்தவன், அஹதுன் தனித்தவன், சமதுன் தேவையற்றவன், அவனுக்கு தாயும் இல்லை, அவனுக்கு மனைவியும் இல்லை, அவனுக்கு குழந்தையும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நாங்க விசுவாசிக்கிறோம், நாங்க நம்புகிறோம். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒரு நபி என்பதாக, அல்லாஹ்வுடைய அடிமை என்பதாக, அற்புதங்களை கொடுத்தான், ஆச்சரியமாக பிறக்க வைத்தான். சுப்ஹானல்லாஹ், குழந்தை பிறந்திருக்கிறது, மதல குழந்தை, பேச முடியாத குழந்தை, பச்சிலன் பாலகன் தொட்டில்ல படுத்துக் கொண்டிருக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த குழந்தையை சுமந்து கொண்டு போறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் அன்றும் அடாவடித்தனம் செய்தார்கள், இன்றும் அடாவடித்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யூதர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவளை பார்த்து கேலியாக கேட்டார்கள், என்ன மரியம், ஹராத்தில் ஒரு புள்ளையை பெற்றுட்டாயா? எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த உலகத்தில் கூட்டாளிகளாக இருக்கிறார்கள், கூட்டாளிகளாக இருந்து கொண்டு முஸ்லீம்களுக்கும் உலகத்துக்கும் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய தாய் நாட்டுக்கே சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து யூதர்கள் சொல்லுகிறார்கள், அன்றும் சொன்னார்கள், இன்றும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், ஹராத்தில் பிறந்த குழந்தை என்பதாக, ஹராத்தில் பிறந்த ஒரு குழந்தை என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் நம்புகிறோம், ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய ரூஹ், அல்லாஹ் தாய், தாய் மூலமாக, தந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு துணை இல்லாமல் தாயின் மூலமாக அல்லாஹ் படைத்தான், தாயுடைய கருவில் அல்லாஹ் கருத்தரிக்க வைத்தான், அல்லாஹ்வுடைய அடிமை. சொன்னாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு கட்டத்தில், கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை என்பதாக சொல்லிக் கொண்டு வந்து ஒன்றையும் சொல்ல மறக்கவில்லை. தொட்டில்ல படுத்து கொண்டு சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறான் துளும்படியாக, அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறான் ஜகாத்து கொடுக்கும்படியாக, அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் என்னை பணித்திருக்கிறான் என்னுடைய தாய்க்கு ஹிதுமத்து செய்யும்படியாக. சுப்ஹானல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் பிறந்தவர், தந்தையுடைய துணை இல்லாமல் வந்தவர், அவருக்கு ஒரு வகையான பெருமை வந்திருக்க வேண்டும், ஒரு வகையான மதமை வந்திருக்க வேண்டும், ஆனால் அவருடைய மதமை, அவருடைய பெருமை இல்லை. அவர் சொல்லுகிறார், என்னுடைய அல்லாஹ் என்னை பணித்திருக்கிறான், என்னுடைய அல்லாஹ் எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான், என்னுடைய அல்லாஹ் எனக்கு ஆர்டர் போட்டிருக்கிறான், என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யும்படியாக, தாயினுடைய அன்பை பெறும்படியாக, தாயினுடைய துவாவுக்கு பாத்தியமாக இருக்கும்படியாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, ஒன்றிருக்கிறது ஒருவரிடத்தில் நாங்க சொல்லுவது துவா செய்யும்படியாக, இன்னும் ஒன்றிருக்கிறது ஒருவரை நிர்பந்திப்பது துவா செய்வதற்கு. நாங்கள் நிர்பந்திக்கிறோம், அவர் துவா செய்துதான் ஆக வேண்டும். ஒன்று துவா கேட்கிறது, கேட்கும்படியாக வேண்டிக் கொள்வது, இன்னும் ஒன்று துவாவுக்கு நிர்பந்திக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரர் வந்தார், யாசகம் கேட்டு வந்தார். சில சந்தர்ப்பங்களில் அவர் மலக்காக இருக்கவும் மேலும், அவர் மலக்காக இருக்கவும் மேலும், அது மாற்று மதத்தை சேர்ந்த ஒருவராக இருக்கேனும் அவர் மலக்காக இருக்கவும் மேலும், உங்களுடைய வீட்டுக்கு ஒருவர் வந்து அவர் கேட்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பணத்திலிருந்து ஒரு பகுதி எனக்கு தாங்களேன், எனக்கும் கொஞ்சம் தாங்களேன், அது மதரசாக்கள் இருந்து வரக்கூடிய மக்களாக இருக்கவும் மேலும், அது ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்காக வந்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கவும் மேலும், யாரு வந்தாலும் சரி, ஹதீஸ்ல வந்திருக்கிறது உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய பிச்சைக்காரன் எல்லாருமே மனிதன் அல்ல, சில கட்டங்களில் மலக்குமாறும் வருவாங்க, உங்களை சோதிக்க வருவாங்க, உங்களுக்கு துஆ செய்ய வருவாங்க, உங்களுக்கு மதுவா செய்ய வருவாங்க. இப்ப என்ன நடக்குது என்று சொன்னா, ஒருவர் வந்தாரே, அவர் அவருடைய எதிர்பார்ப்பு 25 ரூபாய் நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லி அவருக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டா, நீங்க அவரை நிர்பந்திக்கிறீங்க துவா செய்யும்படியாக. அவருடைய சந்தோஷத்தினால் அவருடைய உள்ளத்தால் வரக்கூடிய துவாக்கள் இருக்கிறது. என்ன துவா வரும், என்ன துவா உங்களுக்கு செய்வார், எதுக்காக வேண்டி கேட்பார் என்பது உங்களுக்கு தெரியாது. இந்த காட்சிகளை கண்ணால் பார்த்திருக்கிறோம், இந்த காட்சிகளை கண்ணால் பார்த்திருக்கிறோம், அவர்களுடைய துஆக்கள் கபூலாகும். இதே போலத்தான் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க, தன்ட சாட்சி மாமியிட ஊட்ல போயிட்டு தூங்கினாங்க, ராவு தூங்குறாங்க, அவங்க தூங்க இல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு பாக்குறாங்க. ராவு வந்தாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி டாய்லெட்டுக்கு போறதுக்கு, வெளிவாசலுக்கு போறதுக்கு வெளியே போய் கதவை துறக்கிறாங்க, டாய்லெட்டுடைய கதவை அங்க போயிட்டு பார்த்தா, அந்த பாலி டாய்லெட்ல உள்ளிருக்கக்கூடிய பாலி நிறைய தண்ணி ஊற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியப்பட்டாங்க, யாரப்பா இந்த ராவோ இந்த நடுநிசியில இந்த பாலியை நிறைச்சி வச்சது என்று டாய்லெட்டுக்கு போயிட்டு தன்னை தேவைகளை முடித்துக் கொண்டு வெளியே வந்து கேட்கிறாங்க. யாரு வச்சேன்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் மறைந்திருந்த அப்துல்லா அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது நான் செஞ்ச வேலை, இது நான் தான் இதை செஞ்சேன். அந்த சந்தர்ப்பத்தில் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க. இந்த துஆவை கேட்கல, இந்த துஆவுக்கு வேண்டுகோள் விட இல்ல, இந்த துஆவை நிர்பந்தமாக செய்ய வச்சாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபக்கிஹு பித்தீன் வஅல்லிம்ஹு குர்ஆன் அல்ஹகீம், யா அல்லாஹ், இந்த குழந்தைக்கு தீனுடைய விளக்கத்தை நசீபாக்குவாயாக, உன்னுடைய திருக்குர்ஆனை படித்துக் கொடுப்பாயாக. அந்த துஆவுடைய பரக்கத்தினால் ஒரு மிகப்பெரிய மார்க்க மேதையாக, மிகப்பெரிய முஃபஸ்ஸிராக, குர்ஆனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்ட ஒரு அறிஞராக மாறிவிட்டார். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, எங்களுடைய சிறார்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் நாங்கள் எப்படி தெரியுமா வளர்க்க வேண்டும்? மூத்தவர்களுக்கு, வயதில் முதிர்ந்தவர்களுக்கு, உளமாக்களுக்கு, கண்ணியவான்களுக்கு ஹிதுமத்து செய்து, பணிவிடை செய்து, அன்பு காட்டி, அவர்களை கௌரவப்படுத்தி, அவர்களுடைய வாயினால் நாங்கள் கேட்காமலே துஆ செய்யக்கூடிய, துஆவுக்குரிய பழக்கத்தை, துஆவுக்குரிய துஆ நாங்கள் கேட்காமலே அவர்களுடைய வாயினால் துஆ வெளியாகக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பணிவையும் எங்களுடைய ஹிதுமத்தையும் எங்களுடைய குணத்தையும் நாங்கள் ஆக்கிக் கொள்ள பழக வேண்டும். அதே பழக்கத்தை எங்களுடைய குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் கற்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அப்துல்லா அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க இந்த ஆயத்துக்கு விளக்கம். அவங்க சொல்றாங்க, இந்த ஆயத்தில் வந்திருக்கக்கூடிய அஸ்ஸானி கருத்து இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கும் நிக்காஹ் என்றால் கருத்து அது ஜினா தான், அது ஜினா. அப்படி என்று சொன்னால் கருத்து, ஜினா செய்யக்கூடிய ஒருவன் அவன் இன்னும் ஒரு பெண்ணோட ஜினா செய்வதாக இருந்தால் அவளும் ஜானியாவாகத்தான் இருக்க வேண்டும். ஜினா செய்யக்கூடிய ஒருவன் இன்னொரு பெண்ணுடன் ஜினா செய்வதாக இருந்தால் அவள் நிச்சயமாக ஜானியாவாக தவிர்க்க வேண்டும். இங்க வந்திருக்கக்கூடிய லா யன்கிஹ் என்ற வார்த்தை, லா யத்அஉ ஜினா, அதாவது அந்த அந்த காரியத்தை நிறைவேற்ற மாட்டான் ஒரு ஜானி ஒரு ஜானியாவோட அன்றி அல்லாமல். ஏனென்று சொன்னால் இந்த பக்கம் ஹலால், அந்த பக்கம் ஹராம் என்று சொல்லக்கூடிய சம்பந்தம் உருவாக மாட்டாது. இங்க ஹராம் என்றால் அதுவும் ஹராமாகத்தான் இருக்கும். இதை சொல்லிவிட்டு தன்னுடைய கூற்றுக்கு ஆதாரமாக குர்ஆனுடைய இன்னும் ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க, ஃபஇன் தல்லகஹா ஃபலா தஹில்லு லஹு ஹத்தா தன்கிஹ ஸௌஜன் கைரஹு. உலமாக்களுக்கு இது புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய, புரிந்து கொள்ள முடியும், அதன் காரணமாக நான் இதை விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, இல்ல இதுக்கு இப்படிப்பட்ட கருத்து கொடுக்கலாம், ஜினா செய்து அந்த ஜினாவுக்காக வேண்டி ஹத்தை வாங்கிக் கொண்ட ஆண், ஹத்தை வாங்கிக் கொண்டவர் ஜினா செய்யப்பட்டு ஹத்தடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை நிக்காக செய்து கொள்வான், அஸ்ஸானி அல் மஹ்தூத் லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் மஹ்தூதா. ஹத்தடிக்கப்பட்ட ஒரு விபச்சாரன், ஒரு ஆண் ஹத்தடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை நிக்காக செய்து கொள்வாள். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸ்களும் இதற்கு கூற்றாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லா தன்கிஹு ஸானி அல் மஹ்தூத் இல்லா மிஸ்லஹு, ஹத்தடிக்கப்பட்ட ஒரு ஜானி அவனை போல ஹத்தடிக்கப்பட்ட ஒரு ஜானியாவை திருமணம் செய்து கொள்வான் என்று சொல்லக்கூடிய கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே பல வகையான கருத்துகளுக்கு அபிப்பிராயங்களுக்கு உட்பட்ட உண்டாக இருப்பதின் காரணமாக கடைசியாக இன்னும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில உலமாக்கள் சொல்றாங்க, இல்ல இந்த ஹதீஸ் இந்த ஆயத்து மன்சூக், இது அமுல்ல இல்ல, இது குர்ஆனுடைய வேறு திரு வசனங்கள், இதை மன்சூக் ஆக்கிவிட்டது, இதை அமுல்படுத்த முடியாது, இதை ஓதினால் நன்மை கிடைக்கும், இதில் உள்ள ஆயத்துக்கு நன்மை தான் கிடைக்குமே அல்லாம இந்த ஆயத்தை நாங்கள் சத்தமாக எடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய சில கருத்தும் சில உலமாக்கள் முன்வைத்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் குர்ஆன் இன்னும் ஒன்று மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. சூரத்து நூறுடைய கடை பகுதிகளில் இரண்டாவது ஐந்து வரக்கூடிய முக்கியமான ஆயத்து, அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன வல் ஹபீசூன லில் ஹபீசாத் வத்தய்யிபாத்து லித்தய்யிபூன வத்தய்யிபூன லித்தய்யிபாத். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது அன்றும் படுதூறு சொன்னார்கள், இன்றும் படுதூறு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன, கெட்ட நடத்தையுள்ள பெண்களுக்கு கெட்ட நடத்தையுள்ள ஆண்கள் தான் கணவனாக வருவார்கள். கெட்ட நடத்தையுள்ள ஆண்களுக்கு கெட்ட நடத்தையுள்ள பெண்கள் தான் மனைவிமாராக வருவார்கள். அத்தையிபு அத்தையிபாத்து, நன்னடத்தையுள்ள பெண்களுக்கு நன்னடத்தையுள்ள ஆண்கள் தான் கணவனாக வருவார்கள். நன்னடத்தையுள்ள ஆண்களுக்கு நன்னடத்தையுள்ள பெண்கள் தான் மனைவியாக வருவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தையை சூரத்து நூறுல அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்ணியமானவரோ, எப்படி நன்னடத்தையுள்ளவரோ, எப்படி பத்தினித்தனமுடையவரோ, இதே போலத்தான் ஆயிஷாவும் சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் பத்தினித்தனமுடையவர்கள், நன்னடத்தையுள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய அழகான வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனில் கடைசியாக சூரத்து நூறுடைய இரண்டாவது ஐனுடைய கடைசி பகுதியில், அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன் வல் ஹபீசூன லில் ஹபீசாத் வத்தய்யிபாத்து லித்தய்யிபீன் வத்தய்யிபூன உங்களுடைய கண்ணுக்கு நீங்கள் பத்தினித்தனத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய திரைகளுக்கு பின்னால் வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹ் பத்தினித்தனத்தை நசீபாக்குவான். நீங்க பத்தினித்தனத்தை கொண்டு வாருங்கள், உங்களுடைய பெண்களும் பத்தினித்தனத்தையுடைய ஆடையை போட்டுக் கொள்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட பத்தினித்தனத்தை நாம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. நம் அனைவரையும் அந்த அமைப்பில் அல்லாஹ் வாழ வைப்பானாக. அல்லாஹ் நாம் அனைவரையும் மற்றவர்களுக்கு ஹிதுமத்து செய்து அவர்களுடைய துஆக்களை பெற்று வாழ நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.